கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.
பகைவருக்கம் நீராமல் தூதருன்னை கை பிரியமான வானொலி நேயர்களே, இன்று நாம் பிலிப்பியர் 3:12-19 வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன், பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் உண்டாகிற மாற்றம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கை தொடர்பானதாய் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணுவது சரியான காரியமல்ல. நம்மை இரட்சித்த கர்த்தர் நம்மை அவரை போல நீதிமானாக்குகிறவராய் இருக்கிறார். நாமும் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:18 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை கவனியுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இந்த வளருங்கள் என்பது விசுவாசிகளுக்கு ஒரு கட்டளையாய் வருகிறது. இந்த பூ உலகிலே தான் பரிபூரணத்தை அடையப்போவதில்லை என்ற உண்மையை பவுல் அறிந்திருந்தாலும், முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற உறுதியான மனப்பான்மை அவரிலே இருந்தது. அடைந்தாயிற்று, முற்றிலும் நான் தேறினவனானேன் என்பது முழு முதிர்ச்சியை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை இந்த உலகத்திலே நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை பவுலப்போஸ்தலன் அறிந்திருந்தார். பிலிப்பியர் 3:13-14 பாருங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
பவுல் தன்னை குறித்து சரியாக அறிந்திருந்தார். இன்று பலர் சரியான அறிவற்றவர்களாய் தங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணுகிறார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நான் ஒன்று செய்கிறேன், அதாவது சாதாரண வாய்ப்பை குறித்து அவர் பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுதன வாழ்க்கையிலே நாம் வாழும்பொழுது அது குழப்பமற்ற ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. பின்னானவைகளை மறந்து என்று சொல்லும்பொழுது அவருடைய குறைகள், குற்றங்கள், அவரை தடுத்த எல்லா காரியங்களையும் அவர் மறந்தவராக இப்பொழுது முன்னோக்கி செல்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற காரியங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கர்த்தர் மன்னித்த காரியங்களை நீங்களும் மன்னித்து முன்னோக்கி செல்வதை குறித்து எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பவுலப்போஸ்தலன் ஒலிம்பிக் பந்தயங்களை பார்த்திருக்கிறார். எபேசு பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு அரங்கம் இருக்கிறது. நீங்கள் இன்று சென்றாலும் அதை பார்க்கலாம். அது ஒரு திறந்த வெளியரங்கம். சுமார் 25,000 பேர் சுற்றி வட்டமாக உட்கார்ந்து பார்க்க முடியும். 3 ஆண்டுகள் பவுலப்போஸ்தலன் எபேசு பட்டணத்திலே இருந்தார். எனவே நிச்சயமாக அவர் அங்கே அநேக போட்டிகளை பார்த்திருப்பார். உலக பிரகாரமான எந்த பரிசுக்காகவும் அல்ல, கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே நித்திய நித்தியமாய் வாழும் பரிசை பெற்றுக்கொள்ள அவரும் வாஞ்சியுள்ளவராய் இருந்தார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கப் போகிறோம், அவரோடு கூட இருக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக ஓடுகிறதில்லை. ரட்சிப்பு என்பது ஒரு பரிசு அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பதின் மூலமாக மட்டும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அது ஒரு வெகுமதி. பரிசு என்பது வெகுமதியை விட வித்தியாசமானது. எபேசியர் 2:8-9 இதைத்தான் கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நித்திய ஜீவனின் நிச்சயத்தை பெற்ற பிறகும் ஒரு பரிசிற்காக நாம் ஓட வேண்டியவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறார். ஒரு நாள் நாம் அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம். அப்பொழுது நாம் வெட்கப்படாதவர்களாக அவருடைய பிரசன்னத்திலே நிற்க வேண்டும். 1 யோவான் 2:28 வாசிக்கிறேன். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இன்று அநேகர் கிறிஸ்துவின் வருகையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால், சற்று பொறுத்து அவர் வந்தால் போதும் என்று கூறுவார்கள். ஒரு கவனமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அதை குறித்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று எண்ணுவீர்கள் என்றால், உங்களுடைய எண்ணம் தவறு பெரியமானவர்களே. அப்படிப்பட்ட நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டவர்களாக அவருக்கு முன் நிற்க வேண்டியதிருக்கும். ஓட்டப்பந்தயத்திலே இறங்கி பின்னானவைகளை மறந்து அவருக்காய் வாழ உங்களை அனுதினமும் அர்ப்பணித்து அவர் பின் செல்ல தீர்மானம் செய்யுங்கள். அப்போஸ்தலன் பவுலுடைய நோக்கமெல்லாம் அன்றுவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை மேலும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. அது மட்டுமல்ல, அவர் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணவே இல்லை. எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாகவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காகத்தான் லெக்கை நோக்கி தொடருகிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவ்வாறு லெக்காகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சிந்தித்தோம். பிலிப்பியர் 3:15 ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இவ்வாறு கூறும்பொழுது முதிர்ச்சியை நோக்கி முன்னேறுவதை பவுல் குறிப்பிடுகிறார். ஒரு 17 குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது பார்க்கவும் பழகவும் இனிமையானதாக இருக்கிறது. அதன் செயல்களை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் என்பது போல இருக்கிறது. ஆனால் அதே குழந்தையை 17 கழித்த பின்னர் நீங்கள் பார்க்கும் பொழுதும் அது 17 குழந்தையாயிருக்கும் பொழுது செயல்பட்டது போலவே இப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என்றால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை அல்ல துக்கத்தையே கொடுக்கிறதாயிருக்கும். ஏனென்றால் இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அது அடைந்திருக்க வேண்டிய வளர்ச்சியை அது அடையவில்லை. இங்கே பவுல் சொல்வது என்ன? தேறினவர்கள் எல்லாருமே லக்கை நோக்கி தொடர்வதை குறித்த சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறார். நீங்கள் வேறு சிந்தையாயிருந்தாலும் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிற காலத்திலே நீங்கள் வேறு சிந்தையாய் இருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒரு குதிரையைப் போலவோ அல்லது மாட்டைப் போலவோ கடிவாளம் போட்டு எடுத்துச் செல்ல கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அவர் தம்முடைய கண்களினாலே நமக்கு ஆலோசனை சொல்கிறவராயிருக்கிறார். அவருடைய சத்தத்தை மட்டும் அறிந்து கொள்ள முடியும் என்றால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அவரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தினாலே அவரே அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்க வேண்டும், ஒரு தேவதூதனை அனுப்ப வேண்டும், அல்லது நான் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் எனக்கு ஒரு பச்சை விளக்கை காட்ட வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருப்போம் என்றால் தேவன் அவ்வாறு செயல்படுகிறதில்லை. கர்த்தருடைய சித்தத்தை எப்பொழுது அறிந்து கொள்கிறோம்? அனுதினமும் நாம் அவருடன் நடக்கும் பொழுது, அவரால் வழிநடத்தப்படுவதை குறித்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் நடத்துகிறார். அது உங்கள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியான ஒரு காரியமாயும் இருக்கும். சங்கீதக்காரனும் சங்கீதம் 32:10 சொல்லும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நாம் குதிரையையோ கழுதையோ நடத்துகிறது போல கடிவாளம் போட்டு நடத்த விரும்புகிறதில்லை. தன்னுடைய கண்களினாலே அவர் ஆலோசனை சொல்கிறவராயிருக்கிறார். இன்று காலையிலே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை வேண்டுமா? அவரோடு நடக்க அனுதினம் நடக்க தீர்மானம் செய்யுங்கள். பிலிப்பியர் 3:16 ஆயிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. பந்தயத்திலே ஓடும்படியாக பிலிப்பிய விசுவாசிகளை பவுல் உற்சாகப்படுத்துகிறார். லெக்கை நோக்கி பந்தய பொருளை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். தன்னை குறித்து ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3:17, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நம்மிலே பலர் இவ்விதமாக மற்றவர்களை பார்த்து கூற வாஞ்சிக்கிறோம், ஆனால் அது நம்மால் முடியாது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக இவ்வாறு கூறுகிறார். நான் கூறிய காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை பாருங்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இவ்வனமாக திருச்சபையிலே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அமைப்புள்ள கட்டிடத்திலேதான் என்பதல்ல. வேதவசனத்தை பூரணமாய் விசுவாசிக்கும், பரிபூரணமாக போதிக்கும் ஒரு திருச்சபையின் அங்கமாக இருந்து கர்த்தருடைய வல்லமை அந்த விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அந்த திருச்சபையின் வட்டத்திலே செயல்பட அனுமதிக்க வேண்டும். தொடர்ந்து எதிர்மறையான காரியங்களை குறித்தும் அவர் பேசுகிறார். பிலிப்பியர் 3:18-19 பாருங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்களை குறித்தே குறை பேசுவதைப் போல தெரியலாம், ஆனால் இது உண்மை. பிரியமானவர்களே, மற்றவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு எதிர்மறையானதாய் இருக்கும். அவர்களுடைய நோக்கமெல்லாம் அவர்களுடைய வயிறாக இருக்கிறது, அதாவது பணமே அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாயிருக்கிறது. பணத்திற்காக எதையுமே அவர்கள் செய்யக்கூடியவர்களாயிருப்பார்கள். இன்னும் சிலர் பாலுறவு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். இன்னும் சிலர் பொருளாசை உள்ளவர்களாயிருப்பார்கள். இன்னும் சிலர் வாக்குவாதங்களிலும் சண்டைகளிலும் பிரியப்படுகிறவர்களாயிருப்பார்கள். அதாவது அடிப்படை உலகப் பொருள் சார்ந்ததாக, உலகத்திற்கு கிடைக்கும் இன்பம் சார்ந்ததாய் இருக்கிறது. தங்களுக்காக வாழ்கிறவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். எதை குறித்து அவர்கள் வெட்கப்பட வேண்டுமோ அதை குறித்தே அவர்கள் பெருமைப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பீர்கள் என்றால், தமஸ்கு சாலையிலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்றால், கிறிஸ்துவே எப்பொழுதும் உங்கள் சிந்தையிலே இருப்பார் என்றால், உங்கள் நேரத்தை, உங்கள் தாளந்தை, உங்கள் செல்வத்தை எல்லாம் நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்தவர்களாயிருப்பீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். யாக்கோபு இதை குறித்து என்ன சொல்கிறார்? யாக்கோபு 2:17-18 பாருங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலைதானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் சீடராயிருப்பது உங்கள் அண்டை அயலகத்தாரால் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை கருத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் இதை உங்களுடைய அனுதன வாழ்க்கையிலே, அண்டை வீட்டாரோடு உள்ள உறவிலே நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால், இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் கேட்பதிலே பயனில்லை. உங்கள் குடும்பத்திலே, குடும்ப உறவுகளிலே கர்த்தருடைய வசனம் வெளிப்பட வேண்டும். உங்கள் வார்த்தையிலே ஆண்டவருடைய வசனம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் உங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட அருமையான சகோதரனை, சகோதரியே, ரட்சிப்போடு கூட எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது, இனி நான் என் விருப்பம் போல வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாமல், அனுதினமும் ஆண்டவரோடு நடப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய், சரியான தீர்மானங்களை எடுத்தவர்களாய், அதை குறித்து செயல்படுகிறவர்களாய் வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அனுதினமும் அவருடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, அவருடைய வசனத்தை படித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி செய்ய அனுதினமும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அனுதினமும் அவரோடு நடக்கும் அன்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில தவறான விருப்பங்களையும் நோக்கங்களையும் கூட அவர் தவறு என்று அவருடைய வசனத்தின் மூலமாய் உணர்த்தும் பொழுது, அதை விட்டுவிட்டு பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் முன்னோக்கி செல்ல அர்ப்பணித்தவர்களாய் வாழ்வோமா? அதை குறித்த கருத்துள்ளவர்களாய் வாழ்வோம் என்ற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். இல்லையென்றால் ஆண்டவருக்குள்ளே வளர்வதை குறித்த அனுபவம் நம்மிலே இருக்காது. இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற அநேக சகோதர சகோதரிகள் சொல்லும் ஒரே வாக்கியம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நாங்கள் அவருக்குள்ளே வளர்வதற்கு எங்களுக்கு உதவியாயிருக்கிறது, நாங்கள் அவருக்குள்ளே பலப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி எழுதுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுவே உங்கள் அனுபவமாகட்டும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க, அவருடைய வசனத்தை படிக்க படிக்க, அவரிலே நீங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக, பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்கிறவர்களாய் காணப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே உங்களுக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மிக கருத்தோடு கவனித்து கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இந்த குடும்பங்களிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகுப்பனே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல எங்கள் வாழ்க்கையின் வாஞ்ச எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. பின்னான காரியங்களை நினைவு கூர்ந்து, பின்னான காரியங்களை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து நாங்கள் பின்தங்கி போய் விடாதபடி, முன்னோக்கி ஓட, முன்னானவைகளை நாடி ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உதவி செய்யும், கிருபை செய்தள்ளும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு உமக்குள்ளே வளர்ந்து இன்றைக்கு கனி கொடுக்கிற விசுவாசிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலையும் உறுதியாய் நிலைத்திருக்கிற விசுவாசிகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தங்கள் ஊழியங்களிலே அதை பயன்படுத்துகிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் அநேகர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கருத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்கள் கேட்க செய்கிற எல்லா முயற்சிகளையும் நேரே ஆசீர்வதித்து அதன் மூலமாய் நித்தியமான விளைவுகளை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரடி செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள விழாதே நல்லருளை விடாதே, மருள விழாதே நல்லருளை விடாதே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வையகமே உனக்குய்யவோ நிலையோ, வானவனை முற்றும் தானடைவாயே, வானவனை முற்றும் தானடைவாயே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே.
அன்பர்களே, நீங்கள் கேட்டு வரும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் கடந்த மாத செய்தி தொகுப்பு சிடி வடிவில் தயாராக உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருகப் பண்ணுவார். உபாகமம் 30:5.